என் அன்பான குட்டி செல்வங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு உவாவின் வானொலி கல்வி குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் ஐந்தாவது தடவையாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களோடு சந்திக்கும் ஆசிரியர் கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியராகும். இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களுக்காக நடாத்தப்படும். புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களான உங்களுக்கு வினாபத்திரம் 1 வரக்கூடிய நுண்ணறிவு தொடர்பான விடயங்களை பற்றி விளக்கலாம் என நினைக்கிறேன். ஆம் குழந்தை செல்வங்களே, இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாம் உங்கள் முன்னிலையில் சில சுவாரஸ்யமான முறையில் இந்நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று நினைக்கின்றேன். வளமை போல் இல்லாது இன்றைய நிகழ்ச்சியினூடாக பின்வருமான விடயங்களை நான் உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு விவேகமான சிந்திப்பதற்கான ஒரு விளக்கமும், நுண்ணறிவு கணிதம் தமிழ் உட்பட எளிய முறையான பயிற்சிகள் மற்றும் கடந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற உங்களுக்கான வினாவான பாராட்டுக்குரிய விவரங்கள். நான் கூறிய இந்த விடயங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு சமர்ப்பிக்கின்ற ஆசைப்படுகின்றேன். ஆம் அன்பாந்த மாணவர்களே, அந்த வகையில் முதலாவதாக உங்களின் சிந்தனைக்குரிய கணித விகட துணுக்கு ஒன்று கூறப்போகின்றேன். விகட துணுக்கு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இந்த ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனைக்குரிய ஒரு விடயமாக நான் உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றேன். நன்றாக கேளுங்கள். ஒரு கணித ஆசிரியர் வகுப்பறையில் கணித பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு மாணவனை அழைத்து, தம்பி 6 சேர்ந்தால் என்ன வரும், தம்பி 6 சேர்த்தால் என்ன வரும் என்று கேட்டார். உடனே அம்மாணவன் கூறிய விடையை கேட்ட ஏனையவர்கள் சிரித்து விட்டார்கள். அப்படியானால் அவன் கூறிய விடை என்னவாக இருக்கும்? இது விகடமான ஒரு முறையில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எங்கே பார்ப்போம், உங்களுடைய சிந்தனை எந்த வகையில் அமைகிறது என்று பார்ப்போம். இதற்கான விடையை நான் பிறகு உங்கள் முன்னிலையில் கூறுகின்றேன். நீங்கள் அதுவரையும் அதற்கான விடையை நீங்களும் தெரிந்து கொள்ள பாருங்கள். ஆம் அன்பாந்த மாணவர்களே, நாங்கள் கடந்த வாரத்தில் அல்லது கடந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் முன்னிலையில் சமர்ப்பித்த போது சில விடயங்களை நாங்கள் உங்கள் முன்னிலை பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவுற்ற பிறகு எங்களுக்கு பல நேயர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு பல கருத்துக்களை கூறியுள்ளார். அதேபோல் ஒரு மாணவியினுடைய பெற்றார் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர் கூறினார், இந்த நிகழ்ச்சி மிக வேகமாக அல்லது நான் நடத்திய பாடமானது மிக வேகமாக செல்கின்றது. உண்மையில் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இப்பாடத்தை செய்வதற்காக நாங்கள் ஆயத்தமாயிருக்கின்றோம். உங்களுக்கு அவசியமான முறையில் அல்லது உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை தயார் செய்து வழங்குகிறேன். அதற்கு இடையில் நீங்கள் உங்களுக்கான அந்த நேரத்தை நீங்கள் மாத்திரமே செவிமடுத்து நீங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு பக்கத்தில் அல்லது வேறு யாராவது இருந்தால் உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கான அந்த நேரத்தை நீங்களே சிந்தித்து செயற்படுவீர்களானால் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முழுமையான வெற்றியை அடையலாம் என்று ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் அதற்கான ஆயத்தத்தை எடுத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறான முறைகளில் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆகவே அவர் அந்த நிகழ்ச்சியினூடாக கருத்துக்களை பரிமாறியமைக்கு அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் இந்த நிகழ்ச்சியின் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், நாங்கள் வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியின் தொடர்பாக. ஆம் குழந்தைகளே, நாம் பாடத்தில் சிறந்த விளக்கம் ஒன்றை பெற வேண்டுமாயின் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது உண்டு. அந்த வகையில் நீங்களும் இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் செல்வதற்கு முன்பு நீங்களும் உங்களுக்கு தேவையான பயிற்சிகள், பயிற்சி கொப்பிகள் அல்லது கொப்பிகள் மற்றும் ஏனைய பொருட்களையும் கைவசம் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு என்னுடன் இந்த விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நான் வினாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வினாவை நன்றாக கவனித்து அவதானித்து நீங்கள் செவிமடுத்து இந்த விடையை எவ்வாறு அறியலாம் என்று நீங்கள் பாருங்கள். இந்த வினாவானது உங்களுக்கு ஒரு நேரத்துடன் தொடர்புடையது. பாருங்கள், குறித்த ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு ஏ என்பவருக்கு 1.5 மணித்தியாலமும் பி என்பவருக்கு 1 மணித்தியாலம் 30 நிமிடங்களும் சி என்பவருக்கு 90 நிமிடங்களும் எடுக்கின்றது. இதற்கேற்ப இவர்களில் அந்த வேலைகளை அதிக நேரம் எடுத்து செய்தவர் யார்? நான் இந்த வினாவை மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன், கேளுங்கள். குறித்த ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு ஏ என்பவருக்கு 1.5 மணித்தியாலமும் பி என்பவருக்கு 1 மணித்தியாலம் 30 நிமிடங்களும் சி என்பவருக்கு 90 நிமிடங்களும் எடுக்கின்றது. இதற்கேற்ப இவர்களில் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு எடுத்த நேரம் அதிகளவாக யாருக்குரியது என்று இந்த வினாவில் கேட்கப்பட்டுள்ளது. ஆம் மாணவர்களே, இந்த வினாவைக்கான விடையை நாம் எப்போதும் எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்று நாம் பார்ப்போம். இங்கே நாங்கள் குறித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், 3 நபர்கள், அவர்களை நாங்கள் குறிப்பதற்கு ஏ என்றும் பி என்றும் சி என்றும் இங்கே வினாவில் குறிப்பிட்டது போல நாம் எடுத்துக்கொள்வோம். ஏ என்பவருக்கு எடுக்கப்பட்ட நேரம் 1.5 மணித்தியாலம், பி என்பவருக்கு எடுக்கப்பட்ட நேரம் 1 மணி 30 நிமிடம், சி என்பவருக்கு 90 நிமிடம். இந்த நேரத்தை நாம் அவதானிக்கும் பொழுது எங்களுக்கு இங்கு தெரிகின்றது என்னவென்றால், அதிகளவாக நாங்கள் மணியை பற்றி அல்லது நேரத்தை பற்றி பேசும் போது 1.5 மணித்தியாலம் என்று சொல்லுவோம், அல்லது அதனை பிரித்து 1 மணித்தியாலம் அல்லது 30 நிமிடங்கள் என்று நாங்கள் அந்த மணித்தியாலத்தின் அழகு ரீதியான முறையில் நாங்கள் பேசுவோம். இங்கே சி என்பவருக்குரிய 90 நிமிடம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இங்கே நிமிடமும் மணித்தியாலம் சேர்த்து ஒரே அழகுகளாக தருகின்றது. ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் தயார் நிலையில் செய்து கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் சி என்பவருக்கு 90 நிமிடம் என்று சொல்லும் பொழுது 90 நிமிடம் என்று நாங்கள் மணித்தியாலத்தில் பாவிப்பது இல்லை. எனவே இந்த இடத்தில் நாம் இந்த விடையை எடுத்துக் கொள்வதற்காக அந்த நேரத்தையும் நாம் சாதாரணமாக மணித்தியாலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற நேர அலகுகளுக்கேற்ப பிரித்துக் கொள்ளலாம். எனவே 1 மணித்தியாலம் என்பது 60 நிமிடத்தை குறிக்கும். ஆகவே அந்த 60 நிமிடத்தை 1 மணித்தியாலத்துக்கு மாற்றினால் எஞ்சியதாக 30 நிமிடம் எஞ்சும். ஆகவே 3 பேருக்கும் 1 மணித்தியாலம் 30 நிமிடம் என்றும் 1.5 மணித்தியாலம் என்றும் எங்களுக்கு சமமானதாக காணப்படுகிறது. ஆகவே அந்த வினாவுக்குரிய விடையை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் 1 மணித்தியாலம் 30 நிமிடம் அல்லது 90 நிமிடம் அல்லது 1.5 மணித்தியாலம் என்பது சமமான நேரத்தை குறிக்கின்றது. இங்கே நீங்கள் இந்த வினாவுக்குரிய விடையை இலகுவாக அறிந்திருப்பீர்கள். எனவே இதற்கான விடை மூவரும் சமமான நேரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதாகும். என் அன்பான செல்வங்களே, இந்த வினாவுக்கு நீங்கள் சரியான பதிலை அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த இதே போல சாதாரணமாக நாம் பேசுகின்ற அல்லது நாங்கள் கற்றுக்கொள்கின்ற நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் ஒரே விதமான முறைகளில் இந்த வினாவைக்கான விடை கிடைத்தாலும் கூட அந்த வினாவுக்கான கேள்விகள் பல்வேறு விதமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதற்கான விடையை சிந்தித்து செயற்படுவது மிக அவசியம் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், நாம் 2வது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். இந்த 2வது வினா ஒரு கூட்டல் தொடர்பானது. இதனையும் சற்று அவதானிகள் நுண்ணறிவான ஒரு முறையில் நீங்கள் இதனை சிந்தித்து விடையை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த வினாவை நீங்கள் ஏற்கனவே இவ்வாறான கேள்விகளில் அல்லது இவ்வாறான பயிற்சிகளில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த பயிற்சிகளை அறிந்த விடயமாக நீங்கள் இந்த வினாவையும் நீங்கள் சிந்தித்து விடையை இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் அந்த வினாவை நன்றாக வாசிக்கின்றேன். நீங்கள் அமைதியான முறையில் அதனை செவிமடுத்து நீங்களும் விடையை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். 3 பெட்டிகளில் உள்ள கண்ணாடி குவளைகளின் எண்ணிக்கை முறையே 100, 150, 250 ஆகும். அக்கண்ணாடி குவளைகளை ஒவ்வொரு நிறையிலும் 25 குவளைகள் வீதம் நிறைகளில் வைக்கப்பட்டன எனில் அங்குள்ள நிறைகளின் எண்ணிக்கை யாது? ஆம் மாணவர்களே, நாம் இந்த வினாவை மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். மிக அவதானமாக கேளுங்கள். 3 பெட்டிகளில் உள்ள கண்ணாடி குவளைகளின் எண்ணிக்கைகள் முறையே 100, 150, 250 ஆகும். அக்கண்ணாடி குவளைகளை ஒவ்வொரு நிறையிலும் 25 குவளைகள் வீதம் நிறைகளில் வைக்கப்பட்டன எனில் அங்குள்ள நிறைகளின் எண்ணிக்கை யாது? இப்போது இந்த வினாவுக்கான விடையை நாம் எவ்வாறு இலகுவாக காண்போம் என்று பார்ப்போம். 3 பெட்டிகள் என்று சொல்லும் பொழுது இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், 3 பெட்டிகளுக்கு எந்த விதமான அடையாளமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் மூன்று பெட்டிகளையும் நாங்கள் பிரித்துக் கொள்வோம். முதலாவது பெட்டி, இரண்டாவது பெட்டி, மூன்றாவது பெட்டி என்று எடுத்துக்கொள்வோம். இந்த முதலாவது பெட்டிக்குரிய எண்ணாக இருக்கிறது அல்லது குவளைகளின் எண்ணிக்கையாக இருப்பது 100. இரண்டாவது பெட்டியில் இருக்கின்ற குவளைகளின் எண்ணிக்கை 150. மூன்றாவது பெட்டியில் இருக்கின்ற குவளைகளின் எண்ணிக்கை 250. எனவே மூன்று பெட்டிகளிலும் இருக்கின்ற அந்த ஒழுங்கு முறையில் அங்கே குறிக்கப்பட்ட எண்களை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் அதனை கூட்டிக் கொண்டால் 100 உடன் 150 கூட்டினால் 250, 250 உடன் 250 சேர்த்தால் 500. ஆகவே எங்களுக்கு அங்கு விடையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக 500 குவளைகள் காணப்படுகின்றன என நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே நீங்கள் இதனை சிலருக்கு உங்களுக்கு நான் கூறியபடி ஒரே தடவையில் கூட்டிக் கொள்ள முடியாவிட்டால் உங்களுடைய கூட்டல் பயிற்சியை நீங்கள் எவ்வாறு மேற்கொண்டிருப்பீர்கள் என்பது தெரியும். அதற்கேற்றவாறு நீங்கள் நிறைகளில் போட்டு கூட்டிக் கொள்ளலாம். 100, 150, 250 என போட்டு நீங்கள் கூட்டினால் உங்களுக்கு விடையை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். நான் மிகவும் இலகுவான ஒரு உங்களுக்கு அந்த விடைகளை செய்து அல்லது வினாக்களுக்கான விடைகளை பயிற்சிகளை பெற்றிருந்த காரணத்தினால் நான் மிக இலகுவான முறையில் நான் அதனை ஒரே தடவையில் நான் கூட்டினேன். இலகுவான எண்கள் என்றபடியால் 100, 150, 250 என்பது எங்களுக்கு கூட்டுவதற்கு இலகுவான ஒரு எண் என்றபடியால் அப்படி முடியாதவர்கள் நீங்கள் நிறைகளில் போட்டு கூட்டி பாருங்கள், அங்கே சரியாக இருக்கும். ஆமானவர்களே, மூன்று பெட்டிகளிலும் இங்கே காணப்படுகின்ற மூன்று பெட்டிகளிலும் காணப்படுகின்ற அந்த 500 குவளைகளையும் என்ன செய்வதென்றால் ஒரு நிறையில் 25 குவளைகள் வைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு நிறையில் 25 குவளைகள் வீதம் வைக்கப்படுவதாக இருக்கின்றது. எனவே 500 குவளைகளையும் வைப்பதற்கு எத்தனை நிறைகள் தேவைப்படும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்பொழுது உங்களுக்கு இதற்கான விடையை காண்பதற்கான ஒரு இலகு வழி தெரியும். என்ன, நாங்கள் 500 குவளைகளையும் அந்த 25 என்ற எண்ணால் வகுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இதற்கான விடையை 500ஐ 25ஆல் வகுப்பது சாதாரணமாக எங்களுக்கு இலகுவானது. 500 என்பதை எங்களுக்கு நெடும்பிரித்தலில் நீங்கள் போட்டுக்கொண்டால் அங்கே எங்களுக்கு 50 எத்தனை 25கள் உள்ளன என்பதை அறிந்து கொள்ளலாம். 50 2கள் உள்ளன. ஆகவே 2கள் போட்ட பிறகு எங்களுக்கு எஞ்சியதாக இருப்பது ஒரு பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியத்தில் 25 அடங்காக, ஆகவே நாங்கள் அந்த 2 விடையுடன் அந்த பூஜ்ஜியத்தை சேர்த்தால் 20 என பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், அங்கே 500 குவளைகளையும் 25 படி எத்தனை நிறைகளில் வைக்கலாம் என்றால் 20 நிறைகளில் வைக்கலாம். ஆகவே சிலருக்கு இதனை வேறொரு முறையிலையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் ஒரு 100 எத்தனை 25கள் உள்ளன என்பது இலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். 100 எங்களுக்கு 25 4 தடவைகள் உள்ளன. எனவே ஒரு 100 4 25கள் இருப்பதாகியும் 500 என்பது அதில் 5 நூறுகள் இருக்கின்றன. எனவே 5 நூறுகளிலும் 25 படி நாங்கள் பார்த்தால் அங்கே 4 25 படி 5க்கும் நாங்கள் பார்ப்போம் என்றால் நாங்கள் 5 20 என்று அதன் முறை மூலமாகவும் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே இதற்கான விடை எங்களுக்கு 20 நிறைகளில் அங்கே அந்த குவளைகளை அடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பது இலகுவாக புரிந்திருக்கும். மாணவர்களே, உங்களுக்கு இவ்வாறான வினா பயிற்சிகளை பல முறைகளில் நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே நாங்கள் வழங்கி வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியும் கூட உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான முறையில் அமையும் என்று ஏற்கனவே நான் கூறினேன். அந்த வகையில் இன்று நான் எடுத்துக்கொண்டுகின்ற இந்த நுண்ணறிவு பயிற்சிகளில் நீங்களும் பலவிதமான முறைகளில் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு உங்களுடைய விவேகத்தையோ அல்லது உங்களுடைய பயிற்சி முறையையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கும். எனவே இந்த வினா பயிற்சியினூடாக நீங்களும் அமைதியாக இருந்து உங்களுடைய பயிற்சிகளில் ஈடுபட்டு மென்மேலும் உங்களுடைய அறிவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறதோடு நான் அடுத்த வினாவுக்கு நான் செல்கின்றேன். அந்த வினா ஒரு வயது கணக்கோடு தொடர்புடையது. அடுத்த கணக்கு வயது கணக்குடன் தொடர்புடையது. இந்த வயது கணக்குடன் தொடர்புடையது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அங்கே அந்த கணித வினாவில் குறிக்கப்படுகின்ற அல்லது கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்குரிய அந்த விடயங்களை நன்கு அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது நன்கு விளங்கி அதனை எவ்வாறான முறையில் அந்த வினாவுக்கு நாங்கள் விடைகளை காண்பது என்பதை நீங்கள் விளக்கத்துடன் அறிந்து கொண்டால் மாத்திரமே அதற்கு விடை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இப்போது அந்த வினாவை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் அமைதியாக அவதானமாக ஆறுதலாக இருந்து அதனை செவிமடுத்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகளே, நான் இப்போது உங்களுக்கு அந்த வினாவை நான் சொல்லப் போகின்றேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். தந்தை ஒருவரின் வயது அவரது மகனின் வயதிலும் மும்மடங்காகும். தந்தை ஒருவரின் வயது அவரது மகனின் வயதிலும் மும்மடங்காகும். அவரது மகளின் வயது அம்மகனின் வயதின் அரைவாசியை விட 3 ஆண்டுகள் கூடுதலாகும். மகனின் வயது 9 ஆண்டுகளினின் தந்தையின் வயது யாது? பாருங்கள், இங்கே மகன், மகள், தந்தை மூவருடைய உறவு முறைகளும் இங்கே சேர்க்கப்பட்டு இந்த வினாவை தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை இந்த வினா உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் மீண்டும் ஒரு முறையில் நான் வாசிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் அதனை அவதானமாக கேளுங்கள். நான் திரும்பவும் வாசிக்கின்றேன். ஓகே, ரைட் பிள்ளைகள். தந்தை ஒருவரின் வயது அவரது மகனின் வயதிலும் மும்மடங்காகும். அவரது மகனின் வயது மகளின் அவரது மகளின் வயது அம்மகனின் வயதின் அரைவாசியை விட 3 ஆண்டுகள் கூடுதலாகும். மகளின் வயது 9 ஆண்டுகளின் தந்தையின் வயது யாது? எனவே நாம் இதற்கான விடையை எவ்வாறு நாம் தீர்க்கலாம் என்று பார்ப்போம். ஆம் மாணவர்களே, இங்கே எங்களுக்கு கூறியபடி இந்த தந்தை, மகன், மகள் மூவருக்கும் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பது மகனுடைய வயதை மாத்திரம். எனவே நாங்கள் இவர்களை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பயிற்சி கொப்பியில் குறித்துக் கொள்வோம். தந்தை என்றும் மகன் என்றும் மகள் என்றும் குறித்துக் கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு கணக்கு நன்றாக புரிந்திருக்கும். மகனின் வயதை தந்தையின் வயதுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். மகனின் வயதானது தந்தையின் வயதுக்கு 3 மடங்கு சேரும் என்று. அதாவது மகனின் வயதானது தந்தையின் வயதுக்கு 3 ஆகும், மகனின் வயதின் 3 மடங்கு. ஆகவே நாம் என்ன செய்வோம், மகனுக்கு நாங்கள் 1 என்று எடுத்துக்கொள்வோம். மகனுக்கு 1 வயதாகியானால் அதனுடைய 3 மடங்கு தந்தைக்கு ஆக இருக்கும். இப்போது நாங்கள் அடுத்தபடியாக யோசிப்போம், மகனின் வயதின் அரைவாசியிலும் 3 மகளுக்கு வயதாக கூடுதலாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகனின் வயதின் அரைவாசியுடன் 3 கூடுதலாக மகளின் வயது என கணிதத்து வினாவில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அந்த 3 கூறப்பட்ட என்றபடியால் இப்போது எங்களுக்கு மகளின் வயது 9 எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இதனை வைத்துத்தான் இதற்கு தீர்வு எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே மீண்டும் ஒருமுறை நாங்கள் அதனை பார்ப்போம். மகளின் வயது 9 என காணப்பட்டிருக்கிறது. அதில் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மகனின் வயதின் அரைவாசியின் 3 கூடுதலாக என்று. எனவே 3 வயது கூடுதலாக என்றென்றால் அதன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மகனின் வயது அரைவாசியை காண்பதற்கு 3 கழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே 3 கழித்தால் 9 3 கழித்தால் 6 என எங்களுக்கு விடை பெறக்கூடியதாகும். ஆகவே இந்த 6 என்பது யாருக்குரியதாக இருக்கும், மகனின் வயதின் அரைவாசியாக இருக்கும். ஆகவே அரைவாசியாக இருந்தால் மகளினுக்கு 6 வயசு என்று நினைத்தோம் என்றால் மகனுக்கு அங்கே 2 மடங்காக சேர்த்துக் கொள்ள வேண்டும், 12 வயதாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு இங்கே எங்களுக்கு மகனின் வயது 12 இருக்கின்றது. இப்போது நாங்கள் மகனின் வயதின் 3 மடங்கு யாருக்குரியதாக இருக்கும், தந்தைக்காக இருக்கும். ஆகவே 3 12 பிரிக்கும், பெருக்கினால் எங்களுக்கு 36 என விடையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், இதற்கான விடை 36 தந்தையினுடைய வயதான நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போது உங்களுக்கு சில விதமான விடயங்களை நான் இடையிலிடையில் கூறிக்கொள்வது போல இந்த கணிதத்தினுடைய அடுத்த கணக்காக 4வது கணக்கை நான் வாசிக்கின்றேன். இந்த கணக்கை நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு என்று. இந்த கணக்கோடு மிகவும் எளிமையான கணக்கு என்று நினைக்கின்றேன். இந்த எளிமையான கணக்கை நீங்கள் அவதானமாக கேளுங்கள். உங்களுக்கு இந்த கணக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரியக்கூடிய விதத்தில் நான் வாசிக்கிறேன். நீங்கள் செய்யும் எடுப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் ஓர் எண்ணை நினைத்தேன். நான் ஒரு எண்ணை நினைத்தேன். அந்த எண்ணை 8 பெருக்கி 16 கூட்டி 23 கழித்து வரும் விடை 65 ஆகும். எனில் நான் நினைத்த எண் யாது? திரும்பவும் நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். நான் ஓர் எண்ணை நினைத்தேன். அந்த எண்ணை 8 பெருக்கி 16 கூட்டி 23 கழித்து வரும் விடை 65 ஆகும். எத்தனை? 65 ஆகும். எனில் நான் நினைத்த எண் யாது? சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கணித பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு எண்ணை வைத்துத்தான் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு ஆரம்ப எண் தெரியாத எண்ணாக இருக்கிறது. அதாவது எங்களுக்கு ஒரு எண் நினைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த எண் எங்களுக்கு எதுவென்று தெரியாது. எனவே பிள்ளைகள், நாம் ஆரம்பத்தில் ஒரு எண்ணை தெரியாதது என்றபடியால் நாம் அதற்கு ஒரு அடையாளமாக எழுத்துக்களையோ அல்லது ஒரு குறியீடுகளையோ நாம் பயன்படுத்துகின்றோம். அவ்வாறு நாம் அந்த குறியீடுகளாக எடுத்துக்கொள்ள கொண்டால் எங்களுக்கு இதழை விடையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது. இது கணித செய்கையோடு தொடர்பு படுத்தி நீங்கள் இதுக்கு விடையை காண பார்ப்போம். ரைட், நாங்கள் இந்த விடையை நான் சொல்லுகின்றேன், நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், தெரியாத எண் என்றபடியால் ஆரம்பத்தில் நான் ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டேன், ஆங்கில எழுத்தாக TN என்று. அதாவது டி என்பது தெரியாது, என் என்பதை நம்பர் என்று எடுத்துக்கொண்டேன். அப்ப TN என்ற எண்ணை நாங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் இப்ப கணித செய்கைக்கான தொடர்பை ஏற்படுத்துவோம். அதாவது கணிதத்தை வினாவில் சொல்லப்பட்டது போல டி என்பது தெரியாத எண், அவ்வெண்ணுடன் அவ்வெண்ணை எட்டால் பெருக்கி பெருக்குவதற்கான அடையாளத்தை 8 என்று போட்டுக்கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து அதனுடன் 16 கூட்டுவதென்றால் சக 16 என்று போட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே அதிலிருந்து 23 கழிக்க சொல்லியிருக்கின்றது, ஆகவே சய 23 என்று போட்டுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு சமன் விடையாக 65 என எங்களுக்கு விடையை போட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு அதனுடைய அந்த கணித தொடர்பு எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால், TN தரம் 8, சக 16, சய 23, சமன் 65. இப்போது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், எப்பொழுதும் எங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு எண்ணை வைத்து செய்வதென்று நான் ஆரம்பத்திலே கூறியது போல், இப்போது அதனுடைய தொடர்பை நாங்கள் அடுத்த பக்கம் என்று சொன்னால் நாங்கள் முன்னோக்கி செல்வோம். ஆகவே நாம் இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால், அந்த தெரியாத எண் என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்ணை நான் கடைசியாக கொண்டு செல்கிறேன். இப்போது கடைசியாக செல்வதென்றால் நீங்கள் எண்களை பின்னால் வர வேண்டும். ஆகவே பின்னால் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நான் TN என்பதை முன்னால் நான் எடுத்ததை பின்னால் கொண்டு செல்கிறேன். அதே போல் 65 என்ற எண்ணை விடையாக பெற்றதை நான் முன்னோக்கி கொண்டு வருவேன். இப்போது நீங்கள் அதனை செய்து கொள்ளுங்கள். இப்போது பாருங்கள், 65 என்ற எண்ணுடன் பக்கத்தில் இருந்ததை 23 கழித்திருக்க வேண்டும். ஆகவே 23 என்பதை சக 23 எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சக 16 என்று கூட்டியிருப்பீர்கள், அதனை இப்போது சய என்று 16 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க அடுத்தபடியாக தரம் 8 என்றிருந்தது, நீங்கள் அரண அதாவது பிரித்தலுக்குரிய அடையாளத்தை 8 என எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது சமன் TN என வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் மீண்டும் ஒரு முறை அந்த சரி செய்த முறையை நான் சொல்லுகிறேன். இப்போது அவதான் நீங்கள் 65 சக 23 சய 16 பிரித்தல் அடையாளம் அல்லது அரண 8 சமன் TN. இப்பொழுது உங்களுக்கு விடையை இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்பொழுது 65 உடன் 23 கூட்டுங்கள். 65 உடன் 23 கூட்டினால் எங்களுக்கு 88 என வரும். நீங்கள் கூட்டி பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். 65 உடன் முதல் 23 கூட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக நீங்கள் வந்த விடையுடன் 88 சய 16 கழித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது எங்களுக்கு 88 16 கழித்தால் விடை 72 என விடையாக அமையும். அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது, அந்த 72 என்ற எண்ணை 8 வகுக்க வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு விடை கிடைக்கக்கூடியது 9 இருக்கும். 9 8 72. ஆகவே நான் நினைத்தேன், எனக்கு இப்போது புரிந்திருக்கும் என்ன, 9 தான் என்பதாகும். அதே போல் உங்களுக்கும் அதனை நான் சொல்லுகின்றேன். இவ்வாறான கணக்குகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த முறைகளை சரியாக பின்பற்றி செய்தால் அதுக்குரிய விடையை எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் இந்த விடைக்கான சரியான விடையை எடுத்துக்கொள்வது சரியா என்று திருப்பி ஒருக்கா நாங்கள் அதனை சீர் செய்து பார்ப்போம். ஆரம்பத்தில் கூறியது போல் நான் எனக்கு தெரியாத எண் 9 இருந்தது. இப்பொழுது நான் 9 என்பதை நான் அறிந்து கொண்டேன். 9 8 பெருக்கினால் எங்களுக்கு 72 வரும். அதனுடன் 16 கூட்டினால் 88 என வரும். 88 23 கழித்தால் விடை 65 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம் அன்பான மாணவர்களே, இந்த வினாவானது உங்களுக்கு ஒரு சிறிய வினாவாக இருந்தாலும் சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு செய்முறையை நான் உங்களுக்கு கூறினேன், உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே பிள்ளைகள், இவ்வாறான பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நான் மீண்டும் ஒரு வினாவாக 5வது வினாவுக்கு நான் செல்கின்றேன். இவ்வினாவானது நான் கடந்த கால பரீட்சை வினாபத்திரங்கள் இறுதியாக நடைபெற்ற வினாபத்திரமான 2009 நடைபெற்ற வினாபத்திரத்திலிருந்து ஒரு வினாவை நான் தொகுத்தெடுத்துள்ளேன். இவ்வினா ஒரு பங்குடனான தொடர்புடையது, மிகவும் எளிமையான கணக்கு ஒன்று. நான் அதனை வாசிக்கின்றேன். பாருங்கள், 2009 வெளிவந்த நடைபெற்ற பரீட்சை வினாத்தாளில் 25வது வினாவாக அமைந்த வீடாவை நான் இங்கே தெரிவு செய்துள்ளேன். இது மிகவும் எளிமையான சிறிய கணக்கொன்று, நீங்கள் அதனை பாருங்கள். 200 இன் 1/4, அதாவது 1/4 என்று சொல்லும் பொழுது கால் பங்கு என்று சொல்லுவோம், 200 இன் கால் பங்குடன் 5 கூட்டும் போது கிடைக்கும் எண் யாது? 200 இன் கால் பங்குடன் 5 கூட்டும் போது கிடைக்கும் எண் யாது? இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 200 என்பது எங்களுக்கு தெரியும் முழுமையான ஒரு எண். இந்த 200ல் 1/4 என்று சொல்லப்பட்டிருக்கு காற்பங்கு. ஆகவே 1/4 என்று சொல்லும் பொழுது 4 பங்குகள் சமன் 200க்கு சமன் என்றால் நீங்கள் 4 வகுத்தால் அது 1 பங்குக்கு கிடைக்கும். ஆகவே எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் 200 என்ற எண்ணை 4 வகுக்க வேண்டும். 200 என்ற எண்ணை 4 வகுத்தால் எங்களுக்கு கிடைக்க பெறுவது 50 என்ற விடையாகும். ஆகவே எங்களுக்கு 1/4 சமன் எதற்கு பொருத்தமானது என்றால் 50 என்றதாகும். எனவே எங்களுக்கு 50 உடன் 5 கூட்டினால் கிடைப்பது என்ன? 55. ஆகவே மிகவும் சிறிய கணக்கொன்று இருந்தாலும் நாங்கள் இவ்வாறான சிறிய கணக்கு என்றவுடன் நாங்கள் அதனை விளங்கிக் கொள்ளாமல் சில வேளைகளில் நாங்கள் பிழையாக செய்துவிட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே இவ்வாறான கணித வினாக்களை நன்கு அறிந்து நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுக்கு விடை சரியாக அமையக்கூடியதாக இருக்கும். இது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மாணவர்களுக்கு. ஆம் மாணவர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு ஒரு விகட துணுக்கு ஒன்று கூறினேன். இந்த விகட துணுக்கு யார் கண்டுபிடித்தது என்று தெரியாது. ஆனாலும் நான் இந்த விகட துணுக்கான விடையை நான் இப்போது சொல்லுகின்றேன். இந்த விகட துணுக்கான விடையை நீங்கள் எவ்வாறு அறிந்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கு சொல்ல முடியாதளா உங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த சந்தர்ப்பத்தில் அமையாது என்றபடியால் நான் இதற்கான விடையை நான் சொல்லுகின்றேன். இது சிந்திக்கக்கூடிய கணக்கு என்றபடியால் அல்லது ஒரு துணுக்கமான முறையில் அல்லது இதனை சிந்தித்து எவ்வாறான முறையில் நடைபெற்றது என்று நாம் காண்போம். இப்பொழுது நான் அந்த வினாவுக்கான விடையை நான் சொல்லுகின்றேன். ஆரம்பத்தில் நான் உங்களிடம் கேட்ட கேள்வியானது இதுதான். ஒரு கணித ஆசிரியர் வகுப்பறையில் கணித பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு மாணவனை அழைத்து, தம்பி 6+6 சேர்த்தால் என்ன வரும் என்று கேட்டார். உடனே அம்மாணவன் கூறிய விடையை கேட்ட ஏனையவர்கள் சிரித்து விட்டார்கள். அப்படியானால் அவன் கூறிய விடை என்னவாக இருக்கும்? நாம் இது எண் தொடர்பான விடயத்தை அவர் எடுத்தால் எடுத்துக்கொண்டிருப்போம் என 6+6 சேர்த்தால் 12 என்று. ஆனால் இங்கே விகடமாக நாங்கள் யோசிக்கும் பொழுது 6+6 சேர்த்தால் அங்கே ஆற்று நீரும் சேர்ந்தால் பெருகுவது எங்கே? வெள்ளமாக இருக்கும். ஆகவே வெள்ளம் என்று சொல்றவுடன் எல்லோரும் சிரித்து விட்டார்கள். இதுதான் அந்த வினாவுக்கான அல்லது அந்த விகடத்துணுக்கான ஒரு விடையாக அமையும். ஆம் குழந்தைகளே, உங்களுக்கு நான் இந்த விகட துணுக்கை கூறியது இந்த வினா பயிற்சியினுடன் சிறிது சில சுவாரஸ்யமான முறைகளில் இந்த நிகழ்ச்சி அமையும் என்ற நோக்கத்துடன் நான் இதனை இவ்வாறான முறையில் அமைத்துக் கொண்டேன். இப்பொழுது நாம் இன்னும் ஒரு வினாவை நான் பார்த்துக் கொள்வோம். அதாவது இந்த வினாவும் 2009 வெளிவந்த அல்லது நடைபெற்ற அந்த வினா பத்திரத்தில் வந்த ஒரு வினாவை, 30வது வினாவை நான் தெரிவு செய்து கொண்டேன். இது தூரத்துடன் தொடர்புடையது. 2 மனிதர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலிருந்து எதிர் திசைகளில் செல்ல ஆரம்பித்து முதலில் 5 மீட்டர் வீதம் சென்று தமது வலக்கை பக்கத்திற்கு திரும்பி மேலும் 5 மீட்டர் வீதம் சென்றார். பின்னர் இருவரும் தமது வலக்கை பக்கத்திற்கு திரும்பி மேலும் 5 மீட்டர் வீதம் சென்றனர். இப்போது அவர்கள் இருவரும் இருப்பது என்பதற்கு விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரிலிருந்து மற்றவர் 5 மீட்டர் தூரத்தில், ஒருவரிடமிருந்து மற்றவர் 10 மீட்டர் தூரத்தில் ஆரம்பித்த இடத்தில். 3 விடைகள் தரப்பட்டுள்ளன. நீங்கள் இந்த விடையை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பிறகு சரி அல்லது நான் கூறிய விடைகளில் எது சரி என்று நாம் பார்ப்போம். அதாவது ஒரு 2 மனிதர்கள் ஒரே இடத்திலிருந்து எதிர்ப்புறமாக செல்கிறார்கள். 2 பேரும் எதிர்ப்புறமாக செல்கிறார்கள். ஆகவே நீங்கள் கொப்பியில் அல்லது பயிற்சி கொப்பியில் எழுதி கொள்ளுங்கள், நடுவில் 2 பெயர்கள் இருக்கின்றபடியால் நாம் ஒருவருக்கு ஒருவர் என்றும் மற்றவருக்கு மற்றொருவர் என்றும் நாம் அந்த கணிதத்தில் வினாவில் சொல்லியபடி நாம் கூறுவோம். அப்பொழுது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இருவரும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், ஒருவர் இருக்கிறார், வேறொருவர் இருக்கிறார். ஆகவே இருவருமாக எதிர்ப்புறமாக 5 மீட்டர். ஆகவே திரும்புகிறார்கள். திரும்பும் பொழுது அவர்கள் செல்லும் ஒருவர் என்று சொல்லியவர் அவர் செல்ல வேண்டிய திசையை கொண்டால் நாங்கள் மேற்கு திசையாக செல்வார். மேற்கு திசையாக செல்வதாக நினைத்துக் கொண்டு அங்கே செல்லும் பொழுது அவருடைய கை வலது கை பக்கம் வடக்கு பக்கமாக அல்லது அந்த வலது பக்கமாக காணப்படும், வலது புறமாக காணப்படும். அவை மேற்கு பக்கமாக செல்கின்ற ஒருவர் அவருடைய வலது கை அந்த வடக்கு திசையை நோக்கி காணப்படும். இதே போல் வேறொருவர் அல்லது மற்றொருவர் என்று சொல்லப்பட்ட அந்த மற்றைய நபர் அவருடைய திசையாக செல்லும் பொழுது அவர் கிழக்கு திசையை நோக்கி செல்வார். ஆகவே அவருடைய வலது கை எந்த புறத்தில் இருக்கும் என்றால் தெற்கு நோக்கி காணப்படும். ஆகவே இப்ப இவர்கள் இருவரும் செல்லுகின்ற தூரம் முதல் முன்னோக்கி 5 மீட்டர் செல்கிறார்கள். ஆகவே இருவரும் முன்னோக்கி செல்வதாக நினைத்துக் கொண்டு ஒரு படத்தை வரைந்து கொண்டோம் சொன்னால், 5 மீட்டர் தூரம் சென்று கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவர் வலது புறமாக திரும்புகிறார், மற்றவர் என்று சொல்லும் பொழுது அவரும் வலது புறமாக செல்கிறார். ஆகவே அந்த மேற்கு பக்கமாக சென்றவர் அவர் வலது பக்கமாக திரும்பும் பொழுது அவர் வடக்கு நோக்கி செல்வார். நீங்க நன்றாக கணிதத்தை பயிற்சியில் ஈடுபட்டால் உங்களுக்கு அதனை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் மேற்கு திசையாக செல்பவர் அவர் வடக்கு திசையாக வலது பக்கமாக திரும்பிப்பார். ஆகவே வலது பக்கமாக 5 மீட்டர் தூரம் செல்வதாக நினைத்து நீங்கள் ஒரு சிறிய பாதையை வரைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த மற்றொருவர் என்று சொல்லியிருக்கின்ற அவர் என்ன செய்திருக்கார், அதாவது கிழக்கு திசையாக சென்றவர், நான் திசையை மையமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அந்த வடிகையில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். கிழக்கு திசையாக செல்பவர் அவருடைய வலது கை எந்த புறத்தில் இருக்கும், தெற்கு திசையை நோக்கியும். ஆகவே அவர் முன்னோக்கி 5 மீட்டர் தூரம் சென்று மீண்டும் என்ன செய்திருக்கிறார், வலது பக்கமாக திரும்பி 5 மீட்டர் தெற்கு நோக்கி சென்றிருக்கிறார். இங்கே திசையை நான் கூறுவது என்னவென்றால், திசையை இங்கே நீங்கள் வலது கை பக்கமாக இலகுவாக பயிற்சியை தெரிந்து கொள்வதற்கு நான் அதனை கூறுகின்றேன். இப்பொழுது ஒருவர் வடக்கு நோக்கி சென்று 5 மீட்டர் நடந்து கொண்டிருக்கின்றார், மற்றவர் தெற்கு நோக்கி 5 மீட்டர் சென்றார். இருவரும் சமமான தூரங்களையே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அடுத்த முறையும் சொல்லப்படுவது என்னவென்றால், அவர் திரும்பவும் என்ன செய்கிறார், 5 மீட்டர் தென்று சென்று மீண்டும் வலது கை பக்கமாகவே திரும்புகிறார். போனவர் தெந்த வலது கை பக்கமாகவே ரெண்டு பேரும் திரும்புகிறார்கள். ஆகவே அவர் வடக்கு நோக்கி சென்றவர் ஒருவர் வலது கை பக்கமாக திரும்பும் பொழுதே இப்போது அவர் கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருப்பார். அப்ப கிழக்கு நோக்கி 5 மீட்டர் சென்ற பொழுது 5 மீட்டர் சென்ற வடக்கு நோக்கியும் வடக்கு நோக்கி 5 மீட்டர் சென்றிருக்கிறார், மேற்கு நோக்கியும் வடக்கு 5 மீட்டர் சென்றிருக்கிறார், இப்போது கிழக்கு திசையிலையும் சென்றிருக்கிறார். ஆகவே அதை நாங்கள் அதனை போல் அந்த வேறொருவரும் பார்த்தோம் என்றால் அவரும் தெற்கு தெற்கில் இருந்து மேற்கு நோக்கி 5 மீட்டர் தூரம் சென்றிருப்பார். இதனை நீங்கள் எவ்வாறு தீர்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்போது இவர்கள் கேட்டிருக்க கேள்வியானது, இவர்கள் ஆரம்ப இடத்தில் இருந்து இப்போது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள் என்று. இப்போது நீங்கள் சற்று அந்த படத்தை நன்றாக அவதானித்திருந்தால் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இருவரும் அந்த 5 மீட்டர் வடக்கு திசையாகவும் சென்றவர் தூரத்தில் இருக்கிறார், அதாவது ஆரம்பித்த இடத்திலிருந்து வடக்கு திசையாக 5 மீட்டர் நகர்ந்து உள்மேல் சென்றிருக்கிறார். அதே மாதிரி வேறொருவர் அல்லது மற்றொருவர் என்ன செய்திருக்கார், தெற்கு திசையாக சென்று 5 மீட்டர் தூரத்தில் இருக்கிறார். இப்போது இவர்களுக்கு இடையில் இருப்பது மொத்தமாக 10 மீட்டர். ஆகவே இதற்கான விடை, ஒருவரிடமிருந்து மற்றவர் 10 மீட்டர் தூரத்தில் நிற்கிறார் என்பது விடையாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த கணக்கு உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் நான் கூறியது உங்களுக்கு விளங்கியிருக்காவிட்டால், நான் ஆரம்பத்தில் கூறியது போல் இருவரையும் நீங்கள் குறித்துக் கொண்டு நீங்கள் அந்த சரியான முறையில் திசைகளை கண்டு அல்லது அந்த வலது கை பக்கம் எந்த பக்கம் என்று நீங்கள் அறிந்திருந்தால் அதற்கு விடையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம் பிள்ளைகளே, இவ்வளவு நேரமும் நான் உங்களுக்கு கூறிய விடயத்தில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்று நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். சுவாரஸ்யம் என்பது நான் என்னவென்றால் உங்களுக்கு விடத்துணுக்கொண்டு சொன்னேன். அதே போல இன்று கடந்த நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பல மாணவர்கள் எங்களுக்கு உடனே அழைப்புகளை ஏற்படுத்தி தங்களுடைய விடைகளை கூறினார்கள். சில பேர் எங்களுக்கு SMS-னூடாக அனுப்பினார்கள். எல்லாரும் அனுப்பிய அந்த விடைகள் சிறிதளவான முறையிலே, ஓரளவான முறையில் அவர்களுடைய அந்த விடையை அனுப்பியிருந்தார்கள். இருப்பினும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான விடையாக எங்களுக்கு எதிர்பார்த்த விடையாக அமையாததினால் நாங்கள் ஆரம்பத்தில் அனுப்பப்பட்ட அந்த விடைகளை கிட்டிய முறையில் விடைகளை கூறியவர்களுடைய பெயர்களை நான் கூறப்போகின்றேன். எல்லோரும் அவர்களுக்கு பாராட்டுக்களை, எங்களுடைய உவா வானொலி நிகழ்ச்சியினூடாக அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இப்போது அந்த விடைக்கை தந்தவர்களின் பெயர்களை நான் கூறப்போகின்றேன். ஆம் பிள்ளைகள், நான் மீண்டும் அந்த வினாவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு அதுக்கான விடையை நான் கூறினால் உங்களுக்கு இலகுவாக புரியும் என்று நினைக்கின்றேன். அதனை நான் கூறுகின்றேன், திரும்பவும் கேளுங்கள். அந்த உங்களுக்கான வினாவுக்கான பாராட்டுக்குரிய வினா, ஒரு பால்காரரிடம் 3 லிட்டர் 5 லிட்டர் கொண்ட 2 குவளைகள் மாத்திரம் உள்ளன. ஆனால் ஒருவர் அவரிடம் வந்து 4 லிட்டர் பால் தரும்படி கேட்கிறார். அதனை அவர் எப்படி சரியாக 4 லிட்டர் பாலை கொடுத்திருப்பார் என்பது தான் உங்களிடம் கேட்கப்பட்ட வினா. இதற்கு நீங்கள் கூறியது போல் பலவாறான வினாக்களுக்கு அந்த பலவாறான முறையில் அந்த வினாக்களுக்கான அந்த வினாவுக்கான விடைகள் அனுப்பியிருந்தீர்கள். எனவே இதற்கு சரியான விடையாக அளந்து கொடுப்பதற்கான அதன் சரியான அந்த குவளையினூடாக கொடுப்பதென்றால் முதலில் என்ன செய்திருப்பார் என்றால் 5 லிட்டர் உள்ள குவளைகளில் முதலில் பாலை ஊற்றியிருப்பார். 5 லிட்டர் பாலை நிறைத்து அதனை 3 லிட்டர் பாத்திரத்தில் ஊற்றியிருப்பார். எனவே எஞ்சி இருப்பது இந்த 5 லிட்டர் பால் உள்ள குவளையில் 2 லிட்டர் மிச்சமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அந்த 3 லிட்டர் உள்ள பாத்திரத்தில் உள்ள அந்த பாலை வேறொரு பாத்திரத்துக்கு இட்டு இப்போது 5 லிட்டர் வைத்திருந்த அந்த பாத்திரத்தில் எஞ்சி அந்த 2 லிட்டர் பாலை நாம் 3 லிட்டர் உள்ள பாத்திரத்துக்கு ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது எஞ்சி இருப்பது அந்த 5 லிட்டர் பால் உள்ள பாத்திரத்தில் பால் இருக்காது. அதே போல் 3 லிட்டர் உள்ள பாத்திரத்தில் அங்கே 2 லிட்டர் மாத்திரம் இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை என்ன செய்வது என்றால் மீண்டும் அந்த 5 லிட்டர் உள்ள பாத்திரத்திற்கு ஒரு தடவை நிரப்ப வேண்டும். பின்னர் அதனை இப்போது 3 லிட்டர் உள்ள பாத்திரத்தில் ஏற்கனவே 2 லிட்டர் இருக்கின்றது, இப்போது அந்த 5 லிட்டர் உள்ள பாத்திரத்தில் இருக்கின்ற பாலை 3 லிட்டருக்கு ஊற்றினால் அங்கே கொள்ளக்கூடிய அளவு 3 லிட்டர் ஆகும். ஏற்கனவே 2 லிட்டர் இருக்கின்றது, இப்போது 5 லிட்டர் இருந்து ஊற்றப்பட்டாக்கள் அங்கே நிரம்பினால் 1 லிட்டர் மாத்திரம் அங்கே சென்றிருக்கும். எனவே இங்கே 5 லிட்டர் பாத்திரத்தில் மிச்சமாக இருப்பது அல்லது மிகுதியாக இருக்கும் பாலின் அளவு 4 லிட்டர் ஆகும். எனவே இதற்கான விடை அந்த முறையை எதிர்பார்த்திருந்தோம். இதற்கான விடைகளை சரியான முறையில் சிலர் சொல்லியிருந்தாலும் கூட இது எதிர்பார்த்த வகையில் அமையாததனால் அவர்களுக்கு ஓரளவு எங்களுக்கு வேறொரு வடிவமாக எங்களுக்கு தந்திருந்தபடியால் நாங்கள் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கான வினாக்கள் அமைந்திருக்கின்றது. அதனையும் நீங்கள் நன்கு அவதானித்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விடைகளை எங்களுக்கு தந்து கேட்டுக்கொண்டு உங்களுக்கான பாராட்டுகளையும் நீங்கள் உங்கள் பெயர்களையும் பதிவு செய்து கொண்டு உங்களுடைய பாராட்டுகளை தட்டிக் கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். எனவே இந்த வினாவுக்கான சரியான விடையை கூறிய முதல் 3 மாணவர்களுடைய பெயர்களை நான் இப்போது கூறுகின்றேன். ஆம், அந்த பாராட்டுக்குரிய மாணவன் அப்துல் ரஹ்மான் ரிஷ்வான். அப்துல் ரஹ்மான் ரிஷ்வான் மின்ஹாத் நேஷனல் ஸ்கூல் திக்வல. மின்ஹாத் நேஷனல் ஸ்கூல் திக்வல. இவர் முதலாவதாக பாராட்டுக்குரிய நபர். இரண்டாவதாக பாராட்டுக்குரிய நபர் மாணவனாக நாம் புவனகுமார் சஜின் என்ற மாணவனுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இவர் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி மாணவனாக இருக்கிறார். பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி சேர்ந்த புவனகுமார் சஜின் என்பவர் 2வது பாராட்டினை பெற்றுக் கொள்கின்றார். எங்களுடைய வானொலி சேவையினூடாக அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3வதாக எங்களுக்கு மிகவும் தொலைவில் இருக்கின்ற ஒரு மாணவருடைய பெயர் எங்களுக்கு இங்கே பாராட்டுக்குரிய பெயராக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். எனவே அவருடைய பெயரை நான் கூறுகின்றேன். கே துரினா. கே துரினா கல்முனை காமல் ஃபாத்திமா காலேஜ். காமல் ஃபாத்திமா காலேஜ் 3rd cross யார்ட் ரோட் கல்முனை. மீண்டும் அந்த பெயரை வாசிக்கின்றேன். கே துரினா காமல் ஃபாத்திமா காலேஜ் 3rd cross யார்ட் ரோட் கல்முனை. பாருங்கள் பிள்ளைகள், அவர்களுடைய அவதானித்து எங்களுக்கு உடனே SMS மூலமாக அவர்களுடைய தகவல்களை தந்தமைக்காக அந்த மாணவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கும் நான் உங்களுக்கு அப்படியான ஒரு வினாவை தந்திருக்கிறேன், தரப்போகின்றேன். நீங்கள் அதனையும் அவதானித்து நீங்கள் உங்களுடைய பாராட்டுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, நாம் அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக கணித நுண்ணறிவு தொடர்பான விடயத்துடன் நான் புதிதாக தமிழ் பகுதியுடன் அல்லது தமிழ் பாடத்துடன் தொடர்புடைய 2 வினாக்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். இது உங்களுக்கு நுண்ணறிவோடு தொடர்புடைய ஒரு பாடம் என்றபடியால் இவ்வினா தமிழ் பாடத்துடன் தொடர்புடைய ஒரு சிறிய பாடலாக அமைகின்றது. நான் ஆரம்பத்தில் வாசிக்கின்றேன், பிறகு அதனை பாடுகின்றேன். அவதானமாக கேட்டுவிட்டு நீங்கள் விடைகளை அறிந்து கொள்ளுங்கள். பாடலை வாசிக்கின்றேன் பாருங்கள். சின்னஞ்சிறு உடலாம் கூர்ந்த செங்கனி போல் அழகாம், வண்ண பசுஞ்சிறகாம் இரு மாய கருவிழியாம். சின்னஞ்சிறு உடலாம் கூர்ந்த செங்கனி போல் அழகாம், வண்ண பசுஞ்சிறகாம் இரு மாய கருவிழியாம். சின்னஞ்சிறு உடலாம் கூர்ந்த செங்கனி போல் அழகாம், வண்ண பசுஞ்சிறகாம் இரு மாய கருவிழியாம். சின்னஞ்சிறு உடலாம் கூர்ந்த செங்கனி போல் அழகாம், வண்ண பசுஞ்சிறகாம் இரு மாய கருவிழியாம். மாணவர்களே, இது உங்களுக்கு ரசனைக்காக நான் பாடினேன். ஏதும் தவறுதலாக இருந்தால் நீங்கள் அதனை திருத்தி வேறொரு ராகத்தை நீங்கள் இட்டு நீங்கள் பாடிக்கொள்ளலாம். அதே போல் மாணவர்கள், இதற்கான கேள்வி மிகவும் எளிமையான கேள்வி. அதாவது சின்னஞ்சிறு உடலாம் கூர்ந்த செங்கனி போல் அழகாம். சின்னஞ்சிறு உடல், அதாவது ஒரு உருவத்துக்கு கொடுத்திருக்கார் சின்னஞ்சிறு உடல் என்றும், கூர்ந்த செங்கனி போல். செங்கனின்னு சொன்னாக்க செழுமையான செம்மையான கனியினுடைய கனிந்த ஒரு பொருளை போல. அழகாம், அழகு என்பது எங்களுக்கு தெரியும், வாய் அல்லது சொண்டு என்று சொல்வோம். வண்ண பசுஞ்சிறகாம், வண்ண பசு அழகான பசுமையான அல்லது பச்சை நிறமான சிறகுகளை கொண்டது. அதே போல் அதற்கு இரு மாய கருவிழியாம், அதனுடைய விழியை பார்த்தால் கருவிழியை கொண்டதாக காணப்படுமாம். ஆகவே இரு மாய கருவிழி என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கு கூறப்பட்ட பறவையின் பெயர் யாது? இப்போது இந்த வினாவுடன் நாங்கள் கேட்கப்படுவது ஒரு வினா, இங்கு கூறப்பட்ட பறவையின் பெயர் யாது? உங்களுக்கு தெரியும் இதற்கான விடை எந்த அளவுக்கு சரி என்று சொன்னால் கிளியாக இருக்கும். அப்ப கிளி என்பது தான் இதற்குரிய விடையாக அமைந்துள்ளது. இதனுடன் தொடர்புடைய இன்னும் ஒரு வினா, பாடலில் வரும் பறவைகளின் அழகின் நிறம் யாது? இப்ப இங்கே எங்களுக்கு பார்க்கும் பொழுது செங்கனி போலாகலாம் என்று சொல்லியிருக்குது. ஆகவே அதுவும் அந்த பறவையின் அழகுக்குரிய நிறம் எங்களுக்கு சிவப்பாக இருக்கிறது. சிவப்பு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு கிளியினுடைய வாய்ப்பகுதி சிவப்பு நிறமாக அமையும். ஆம் பிள்ளைகள், நாம் அடுத்த வினாவுக்காக நாங்கள் செல்வோம். இதுவும் உங்களுடைய வினா பத்திரத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை எடுத்துள்ளேன். இந்த பாடலும் நீங்கள் ஏற்கனவே அறிந்த பாடலாக இருக்கும். நான் அதற்குடன் தொடர்புடைய இரண்டு வினாவை நாம் தொடுக்க உள்ளேன், அதனை பார்ப்போம் என்னென்று. அடுத்த வினாவும் இப்படியானது. பாட்டியின் வீட்டு பழம்பானை, அந்த பானையின் ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வலியொரு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து செல்கின்றதடா. உள்ளே புகுந்து நெல் தின்று அதுவும் ஊதி புடைத்து பருத்ததடா, மெல்ல வெளியில் வருவதற்கும் ஓட்டை மெத்த சிறிதாய் போச்சுதடா. பாட்டியின் வீட்டு பழம் பானை, அந்த பானையின் ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வலியொரு சுண்டெளியும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. உள்ளே புகுந்து நெல் தின்று அதுவும் ஊதி புடைத்து பருத்ததடா, மெல்ல வெளியில் வருவதற்கும் ஓட்டை மெத்த சிறிதாய் போச்சுதடா. மாணவர்களே, இந்த பாடலும் ஒரு பாடலுடைய கருத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பாட்டியின் வீட்டில் இருக்கிற பாட்டின்னு சொன்னால் எங்களுடைய வீடுகள் இருக்கு. பாட்டி என்பது தெரியும், எங்களுடைய தாயினுடைய அல்லது தந்தையினுடைய அம்மாவை. அவருடைய வீட்டில் பழம்பானை, பழம்பானைன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால், பழம் என்பது இங்கே குறிக்கப்பட்டது பழங்கள் நிறைந்ததுன்னு சொல்லக்கூடாது, பழமையான பழைய என்பது தான் இதன் கருத்து. ஆகவே பழமையான பானை ஒன்றில் என்ன செஞ்சிருக்குது, ஒரு சிறு துவாரம் அல்லது ஒரு ஓட்டை ஒன்று இருந்திருக்குது. அந்த ஓட்டை வழியே ஒரு சுண்டெலி, மிகவும் சிறிய எலி, அதாவது சுண்டுக்குள்ளதான் அந்த எலி என்ன செய்யும், தானியங்களை சாப்பிடும். ஆகவே அந்த சுண்டெலி அந்த ஓட்டையினூடாக அந்த பானைக்குள் சென்று விட்டது. உள்ளே புகுந்து அங்கே என்ன இருந்திருக்குது, நெல் கொஞ்சம் இருந்திருக்கு. நெல்லை நன்றாக சாப்பிட்டிருக்கு. சாப்பிட்ட பிறகு அந்த நெல் சாப்பிட்டதனால் அதன் வயிறு என்ன செஞ்சிருச்சு, ஊதி புடைத்து விட்டது. புடைத்து என்பது பெரிதாகி அல்லது வீங்கியது அப்படின்னு சொல்லலாம். ஆகவே ஊதி புடைத்து விட்ட அந்த வயிற்றின் காரணமாக அது வெளியில் அந்த துவாரத்தின் ஊடாக வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த பாட்டினுடைய சுவாரஸ்யமான ஒரு விடயம். ரைட், இப்பொழுது நாங்கள் இப்பொழுது இதுக்கான கேள்வியை பார்ப்போம். இப்பாடலில் கூறப்பட்டதற்கு உகந்த தலைப்பு எது? ஆகவே இந்த பாடலுக்கு பொருத்தமான தலைப்பாக நெற்பானையும் எலியும் என்று சொல்லலாம். ஆகவே இங்கே நெற்பானையும் எலியும் சம்பந்தப்பட்டிருப்பதால் நாங்கள் அந்த விடைக்கு நெற்பானையும் எலியும் என்பது விடையாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வினாவை நான் கேட்கின்றேன். இதில் இரண்டு வினா என்று சொன்னேன். பானையின் உள்ளே ஆரம்பத்தில் என்ன இருந்தது? பானையின் உள்ளே ஆரம்பத்தில் என்ன இருந்தது? உங்களுக்கு தெரியும், நெல் என்பது. நெல்லை சாப்பிட்டு விட்டுத்தான் அது வயிறு புடைத்து விட்டு வெளியே வர முடியாமல் இருந்தது. ஆகவே இப்படியான பயிற்சிகளில் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட இந்த முதலாவது வினாபத்திரத்தில் இப்படியான கேள்விகள் சிறிய சிறிய கேள்விகளாக வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படியான வினாக்களையும் நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, நாம் மீண்டும் ஒரு கணித வினாவை பார்த்துவிட்டு நாம் விடைபெறலாம் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், நான் இந்த வினா ஒரு சாதாரணமா உரோமன் எண்களோட தொடர்புடையது. இதனை நன்றாக வாசிக்கின்றேன் பாருங்கள். தீக்குச்சிகளை உபயோகித்து உரோமன் இலக்கங்களை உருவாக்கும் ஒரு பிள்ளைக்கு 18 உருவாக்க 7 தீக்குச்சிகளும் 26 உருவாக்க 7 தீக்குச்சிகளும் தேவைப்பட்டன. எனின் 24 உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படும்? தீக்குச்சிகளை உபயோகித்து உரோமன் இலக்கங்களை உருவாக்கும் ஒரு பிள்ளைக்கு 18 உருவாக்க 7 தீக்குச்சிகளும் 26 உருவாக்க 7 தீக்குச்சிகளும் தேவைப்பட்டன. எனின் 24 உருவாக்க எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படும் என்பதுதான் இதனுடைய கேள்வி. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உரோமன் எண்கள் என்று சொல்லும் பொழுது 18 என்பது இந்து அராப இலக்கம். உரோமன் இலக்கத்துக்காக நாங்கள் அதனை பயன்படுத்துவோம், XVIII என்று. எனவே எக்ஸுக்கு என்று சொல்லும் பொழுது 2 தீக்குச்சிகள், வி என்பதற்கு 2 தீக்குச்சிகளும், ஐ என்று சொல்லும் போது அங்கு 3 தீக்குச்சிகளும். மொத்தமாக எங்களுக்கு 7 வருகிறது 18க்கு. 26 என்று சொல்லும் பொழுது 26க்கு XX என்று சொல்லி 20க்கு 10 நாங்கள் எக்ஸுக்கு எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸுக்கு எங்களுக்கு 2 தீக்குச்சி, இன்னும் ஒரு எக்ஸுக்கு 2 தீக்குச்சி, வி என்பதற்கு 2 தீக்குச்சி, வரும் சேர்த்தால் எங்களுக்கு 7. ஆகவே 24 தீக்குச்சிகள் எண்ணிக்கையை நாங்கள் பார்ப்போம். அதிலும் எங்களுக்கு 26 என்று சொல்லும் பொழுது, 24 என்று சொல்லும் பொழுது அங்கே எக்ஸ் என்பதற்கு 2 தீக்குச்சிகள், எக்ஸ் என்பதற்கு 2 தீக்குச்சிகள் 20, 25 என்று சொல்லும் பொழுது அங்கே 3 தீக்குச்சிகள். ஆகவே 4 3 தீக்குச்சிகளை சேர்த்தால் 7 தீக்குச்சிகள் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆம் குழந்தை செல்வங்களே, எங்களுக்கு இவ்வாறான முறைகளில் இந்த வினாவுக்கான முறைகளை நாங்கள் இலகுவான முறைகளை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு வினாவை நாங்கள் பார்த்து விட்டு செல்வோம் என்று நான் பார்க்கின்றேன். அந்த வினாவை நான் உங்களிடம் பகிர்கிறேன், அவதானமாக கேளுங்கள். ஒரு தொகை இனிப்புகளில் ஒருவருக்கு 5 இனிப்புகள் வீதம் கொடுத்தால் 48 பேருக்கு கொடுக்கலாம். அத்தொகை இனிப்புகளை ஒருவருக்கு 4 இனிப்புகள் வீதம் கொடுத்தால் அதனை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? எனவே இதற்கான விடையை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியது, ஒரு பிள்ளைக்கு 5 இனிப்புகள் வீதம் 48 பேருக்கு பார்க்க வேண்டும். அதனை நீங்கள் என்ன செய்யலாம், 48 5 பெருக்கினால் எங்களுக்கு விடை 240 என வரும். இப்பொழுது 5 படி எங்களுக்கு 240 இனிப்புகள் என்றால் இப்போது ஒருவருக்கு 4 வீதம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே 4 வீதம் கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அந்த மொத்த இனிப்புகளின் எண்ணிக்கையை 4 வகுக்க வேண்டும். ஆகவே 240 இனிப்புகளையும் எத்தனை பேருக்கு பகிரலாம் என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே 240 நீங்கள் பிரித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும், 60 என்று விடை வரும். ஆம் மாணவர்களே, இவ்வளவு நேரமும் இந்த பாடத்தினூடாக அல்லது இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு புதுமையான முறைகளில் இந்த விடயங்கள் அமைந்திருக்கும். சிலர் சரியான முறைகளில் நீங்கள் விடைகளை கண்டிருப்பீர்கள், சிலர் வந்து சில விளக்கங்களை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள், சிலர் வந்து இவ்வாறான பயிற்சிகளை இலகுவாக அறிந்திருப்பீர்கள். எனவே தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் மென்மேலும் பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளும் என்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதாக நான் கூறிக்கொள்வதோடு, இறுதியாக நாங்கள் உங்களிடம் உங்களுக்குரிய வினா பயிற்சி, அதாவது பாராட்டுக்குரிய வினாவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். இது ஒரு சிறிய வினா, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். யார் இதற்கான விடையை எங்களுக்கு SMS ஊடாக அனுப்புவார்களாயின் அவர்களுடைய பெயர்கள் இங்கே பாராட்டுக்குரியவர்களாக இருக்கும். நான் ஒரு பேருந்தில் 30 கற்பமான பெண் செல்கிறார். நாற்பது வயது கொண்ட டாக்டர் ஒருவரும் செல்கிறார். 45 வயது கொண்ட போலீஸ்காரரும் ஒருத்தர் செல்கிறார். 48 வயது கொண்ட பேருந்து நடத்துனரும் அல்லது பேருந்து ஓட்டுநரும் அதில் இருக்கிறார்கள். திரும்பவும் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு பேருந்தில் 30 வயது கொண்ட ஒரு கற்பமான பெண் செல்கிறார். கற்பமான பெண் அதாவது தாயாக இருக்கும் பெண். 40 வயது கொண்ட டாக்டர் ஒருத்தர் செல்கிறார். 45 வயது கொண்ட ஒரு போலீஸ்காரர் செல்கிறார். 48 வயது நிரம்பிய ஒரு பேருந்து ஓட்டுநரும் செல்கிறார். அதே போல் இவற்றில் இருக்கின்ற பயணம் செய்கின்றவர்களில் கேள்வியாக அமைகிறது இதுதான். இவற்றில் யார் வயது குறைந்தவர்? இதற்கு இது இங்கு பிரயாணம் செய்பவர்களில் யார் வயது குறைந்தவர்கள் என்று கேட்கிறார். ஆகவே உங்களுக்கான விடை இங்கே கேட்கக்கூடிய விடையாக எடுக்கக்கூடாது, அதாவது கற்பமான பெண். அப்படி என்றால் வயது குறைந்தவர் யாராக இருக்கும்? இதுதான் உங்களுக்குரிய வினாவாக அமைந்திருக்கின்றது. ஆமாம், இவ்வளவு நேரமும் உங்களுடன் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்து பலவாறான விடயங்களை நாம் உங்களுக்கு கூறியது போல இப்போது உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆசிரியர் கானா சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியர். வணக்கம் பிள்ளைகளே, நன்றி.